கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. நாம் காலையிலே சகோதரர் சகரியப்பனன் அவர்கள் பேசும் பொழுது நாம் கேட்டோம், உண்மையும் வேகம் உள்ள வேலைக்காரன் அல்லது ஊழியக்காரன் சொல்லும் பொழுது இது சபையில் உள்ள மூப்பர்கள் தானே அவர்கள் ஊழியம் செய்கிறார்கள் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. ஏனென்றால் சபையில், கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் யாரெல்லாம் அங்கமாக இருக்கிறோமோ அவர்கள் எல்லாருக்குமே ஒவ்வொரு வேலை இருக்கிறது என்று சகோதரர் சொன்னார். எப்பொழுதெல்லாம் நாம் சபையிலே அங்கமாக இருக்கிறோம் என்றால், 1 கொரிந்தியர் 12:13 நாம் இப்படி வாசிக்கிறோம், நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். சரீரமும் ஒரே அவயவமாக இராமல் அநேக அவயவங்களா இருக்கிறது அப்படின்னு வாசிக்கிறோம். அப்படின்னா கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு அப்படின்னு என்ன அர்த்தம்? அது எப்படி இருக்கணும்னா, நான் இப்படி நினைக்கிறேன், ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு ஒரே சரீரத்தின் அவயவங்கள் ஆனோம் அப்படின்னு இருந்தா நமக்கு தெளிவா விளங்கும். ஆக கிறிஸ்து இயேசுவுக்குள் ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எல்லாருமே அவருடைய சரீரமாகிய சபைக்குள் நாம் அங்கமாக மாறிவிட்டோம். அப்படியானால் அநேக அவயவங்களாக இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வேலை கண்டிப்பாக சபையில் இருக்கிறது. அதுதான் காலையில் சகோதரர் சொன்னார், கண்ணுக்கு ஒரு வேலை, காதுக்கு ஒரு வேலை, வாய்க்கு ஒரு வேலை, காலுக்கு ஒரு வேலை, அப்படி ஒவ்வொரு அவயவத்துக்கும் ஒரு விதமான வேலை இருக்கிறது. எனவே நான் ஊழியக்காரன் அல்ல, வேலைக்காரன் அல்ல, உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியனேன்னு சொன்னால் அது எனக்கு பொருந்தாதுன்னு நம்ம யாருமே சொல்ல முடியாது. சரி, அதற்கடுத்தபடியாக நம்ம பார்க்குறோம், உண்மையுள்ளவன் விவேகம் உள்ளவன் அப்படின்னு வரும்பொழுது உண்மையுள்ளவன் என்பதற்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு விளக்கம் சொல்கிறார். 1 கொரிந்தியர் 4:2-5 நம்ம வாசிச்சோம்னு சொன்னால் அதில் நம்ம வாசிக்கிறோம், அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு என்னை நியமித்தபடியால் ஏற்படுத்தினபடியால் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவரை உண்மையுள்ளவர் என்று எண்ணித்தான் அந்த ஊழியத்திற்கு அவரை ஏற்படுத்தினாராம். அப்படியானால் உண்மையுள்ளவர்கள் யார், எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் ஒரு விளக்கம் சொல்கிறார். அங்கே எழுதியிருக்கிறது, நவ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்க் அபவுட் அ சர்வன்ட் இஸ் தட் ஹீ டஸ் ஜஸ்ட் வாட் இஸ் மாஸ்டர் டெல்ஸ் ஹிம் டு. அவனுடைய எஜமான் என்ன செய்ய சொல்கிறாரோ அதை செய்கிறவன் தான் உண்மையுள்ளவன். அவர் செய்ய சொல்லாததை செய்கிறவர்களோ அல்லது அதை விட கூட்டி குறைத்து செய்கிறவர்களோ உண்மையுள்ள ஊழியக்காரன் அல்ல. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்கிறவர் தான் உண்மையுள்ளவன். சரி, அதற்கடுத்தபடியாக இப்படியாக நாம் எல்லாருமே ஒவ்வொரு விதமாக சபையில ஒரு வேலையை செய்கிறோம். சுவிசேஷம் அறிவிக்கிற பணியோ, போதிக்கிறதோ, அல்லது சபையில வேற எந்த விதமான வேலையாக இருந்தாலும் சரி, கூட்டுவதோ, பெருக்குவதோ, அல்லது அவரவர்களுக்கு தேவன் கொடுத்த ஒரு இருதய பாரத்தின்படி நாம் ஊழியம் செய்கிறோம். அந்த ஊழியத்தின் மூலமாக நாம் சபைக்கு உதவி செய்கிறோம். ஒன் பார்ட் இஸ் ஹெல்பிங் தி அதர் பார்ட் இன் இட்ஸ் ஓன் வே. அவங்கவுங்களுக்கு தேவன் கொடுத்த அழைப்பின்படி ஒரு அவயவமாக இருக்கக்கூடிய நான் இதே சரீரத்தில் அவயவமாக இருக்கிற மற்ற அவயவங்களுக்கு நான் உதவி செய்கிறேன். இப்பொழுது நான் அதை ஏன் செய்கிறேன் என்பதை தான் இங்கே பவுல் எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 4:2 ஒவ்வொருவரும் எதற்காக அதை செய்கிறோம் என்பதை நியாயத்தீர்ப்பானது வெளிப்படுத்தும் என்று லிவிங் பைபிளில் நான் வாசிக்கிறேன். தெளிவாக இருக்கு. 1 கொரிந்தியர் 4:5 அதனுடைய பின்பகுதியில், when the Lord comes, he will turn on the light so that everyone can see exactly what each one of us is really like, deep down in our hearts. நம்முடைய உள்ளான இருதயத்தின் ஆழத்தில் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை தேவன் வெளிப்படுத்துவார். Then everyone will know why we have been doing the Lord's work. எதற்காக நாம் தேவனுடைய வேலையை செய்தோம், அது எந்த வேலையா இருந்தாலும் சரி, சுவிசேஷ வேலையோ, போதிக்கிற வேலையோ, மூப்பரோ, அல்லது சபையில் கூட்டுற வேலையோ, சமைக்கிற வேலையோ, எந்த வேலையாக இருந்தாலும் சரி, என்ன நோக்கத்திற்காக நான் அதை செய்தேன், அது என் இருதயத்தின் ஆழத்திலே மறைந்திருக்கிறது. வெளியரங்கமாக நான் இந்த நோக்கத்தை காட்டாவிட்டாலும் கூட நாம் எல்லாருமே வேலை செய்கிறோம். ஆனால் இருதயத்துக்குள்ள சபையில் உள்ள மூத்த சகோதரர்கள் என்னை மெச்சிக்கொள்ள வேண்டும், அல்லது நான் ஊழியத்தின் மூலமாக அநேக ஆத்து மக்களை சம்பாதித்து நான் அப்படி பெருமை அடைகிற நோக்கத்திலேயோ, அல்லது ஏதாவது ஒரு நோக்கம் நமக்குள்ள, அந்த நோக்கம் என்ன என்பதை தேவன் அந்த நாளில் வெளிப்படுத்துவார், எல்லாருக்கும் முன்பாக வெளிப்படுத்துவார். எனவே வேலையை செய்தால் மட்டும் போதாது, அதை என்ன நோக்கத்தோடு கூட செய்கிறோம் என்பதையும் நாம் இப்பொழுதே நியாயம் தீர்த்து பார்த்தால் நாம் தேவனுக்கு உண்மையில் வேலையாட்களாக நாம் வேலை செய்துவிட முடியும். அதற்கு அடுத்தபடியாக யோவான் எழுதின சுவிசேஷத்தில் நான் ஒரு காரியத்தை வாசிக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 21 அப்போஸ்தலனாகிய பேதுருக்கு ஆண்டவர் சொன்னார், என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்று அவர் 3 அங்கே மேய்ப்பாயாக மேய்ப்பாயாகனு சொல்றத நாம் வாசிக்கிறோம். பாருங்க 15 நாம் வாசிக்கிறோம், யோனாவின் குமாரனாகிய சீமோனே அப்படி ஆரம்பிச்சு என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, 16 என் ஆடுகளை மேய்ப்பாயாக, அதன் பின்பு 17 என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். இப்படி அவர் சொல்லிட்டு எது எப்படி மேய்க்கிறது, எங்கே இருந்து அவங்களுக்கு போஜனம் கொடுக்கிறது, அதெல்லாம் ஆண்டவர் சொல்லல. ஆனால் அந்த பேதுரு நிருபத்தில் எப்படி மேய்க்கணும் அப்படிங்கிறத தன் அனுபவத்திலிருந்து எழுதுகிறார். அவருக்கு வந்து இந்தாப்பா நான் இவ்வளவு வைக்கல் வச்சிருக்கேன், இவ்வளவு புல்லு வச்சிருக்கேன், இதை வச்சு என் ஆட்டை மேயின்னு சொல்லவே இல்லை, என் ஆடுகளை மேய்ப்பாயாக, அவ்வளவுதான், சிம்பிளி இஸ் இட். ஆனால் மேய்க்கிறதுனா என்னென்ன, போஜனம் கொடுக்கிறது, ஃபீடிங், அதுதான் ஆங்கிலத்தில் எழுதியிருக்கு, ஃபீட் மை லேம்ஸ், ஃபீட் மை ஷீப் அப்படின்னு எழுதியிருக்கு. அப்படின்னா எங்கேருந்து ஃபீட் பண்ணுறது, ஃபுட் இருந்தால் தானே ஃபீட் பண்ணுறதுக்கு, உணவு இருந்தால் தானே நம்ம கொடுக்கறதுக்கு, அந்த உணவு எங்கேருந்து வருது, அதை எப்படி கொடுக்கறது, அதை தான் விவேகமாக அவர் செய்து நிருபத்தில் எழுதுகிறார். 1 பேதுரு 5 எப்படி மேய்க்க வேண்டும் என்று அவர் அனுபவத்திலிருந்து அவர் எழுதுகிறார். 2 1 பேதுரு 5 நான் லிவிங் பைபிளில் வாசிக்கிறேன். ஃபீட் த ஃப்ளாக் ஆஃப் காட், தேவனுடைய மந்தையை மேய், எப்படி மேய்க்கணும், கேர் ஃபார் இட் வில்லிங்லி நாட் கிரட்ஜிங்லி, விருப்பமாக அதை செய், முறுமுறுப்போட அல்லது கட்டாயமாய் அல்ல, நாட் ஃபார் வாட் யூ வில் கெட் அவுட் ஆஃப் இட் பட் பிகாஸ் யூ ஆர் ஈகர் டு சர்வ் த லார்ட். அது மேய்க்கிறதுனால உனக்கு என்ன கிடைக்கும், பணம் கிடைக்குமா அல்லது பேர் புகழ் கிடைக்குமா அல்லது கணம் கிடைக்குமா, இதெல்லாம் இல்லை, உனக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது இல்லாம, நீ தேவனுக்கு ஊழியம் செய்யக்கூடிய ஆர்வம் இருக்கிறபடினால். அருமையானவர்களே, சில நேரத்தில் நம்ம மனிதர்கள் மேல பரிதாபப்பட்டு இறக்கப்பட்டு கூட போய் சுவிசேஷம் சொல்லணும்னு ஊழியம் செய்ய நினைக்கிறோம். தட் இஸ் நாட் த ரைட் பிரின்சிபல். நீ என்ன இருக்குன்னா, தேவனுக்கு நான் உண்மையுள்ளவனா இருக்கிறபடினால், தேவன் எனக்கு செய்ததான காரியத்துக்கு நன்றியுள்ளவனாய் நான் போய் ஊழியம் செய்வது, அதுதான் உண்மையுள்ளவனா ஊழியம் செய்யறது. நான் ஒரு புத்தகத்தில் வாசித்தேன், அமெரிக்க நாட்டில் அடிமை வியாபாரம் மிக அதிகமாக இருந்த நாட்டில் ஒரு பெண் அடிமையை வைத்து அங்கே ஏலம் போட்டார்களாம். ரெண்டு பேர் வந்து அங்கே இங்குமாக நின்று கொண்டு அதிக விலைக்கு ஒருவரும் போட்டி போட்டு கொண்டு கேட்டார்களாம். அந்த போட்டி போட்டு கொண்டு விலை உயர உயர அந்த பெண் மிகவும் குனி குறுகி வெட்கத்தால் அழுது, வேதனையோடு கூட அவள் அழுது கொண்டிருந்தாளாம். 3வதாக ஒரு நபர் அங்கே வந்து அவர்கள் 2 கொடுக்க வந்த விலைக்கிரயத்தை காட்டிலும் அதிகமான விலைக்கிரயத்தை கொடுத்து அவர் விலைக்கு வாங்கினாராம். அப்பொழுதும் அந்த பெண் மிக இவள் என்ன செய்ய போகிறாரோ என்றுதான் அவர் முகத்தை கூட பார்க்காமல் நின்றாலாம். அப்பொழுது அந்த நபர் சொன்னாராம், ஒரு கொள்ளனை கூப்பிட்டு, நீ போய் அவளுடைய விலங்குகளை எல்லாம் நீ வெட்டி விடு என்று சொன்னாராம். வெட்டிவிட்ட பின்னாடி இப்பொழுது அந்த பெண்ணை பார்த்து சொன்னாராம், பெண்ணே, நான் இன்னை இப்பொழுது உன்னுடைய வேதனையை நான் பார்த்தேன், நான் இப்பொழுது விலைக்கரையும் கொடுத்து உன்னை வாங்கிவிட்டேன், உன் அடிமைத்தனத்திலிருந்து உன்னை விடுதலை ஆக்கிவிட்டேன், ஆனால் ஒன்று, நீ எனக்கு வேலை செய்ய வேண்டியதில்லை, நீ போ, உன் இஷ்டப்படி நீ விடுதலையாய் வாழலாம் என்று சொல்லிவிட்டு அவர் நடைய கட்டிவிட்டாராம். கொஞ்ச நேரம் அதிர்ந்து போன பெண் யோசித்து பார்த்தாலாம், இவர் யார், போட்டி போட்டுக்கொண்டு எனக்கு அதிக விலை கொடுத்து வாங்கி என்னை எப்படி வேலை வாங்கலாம் அல்லது எதற்கெல்லாம் உபயோகிக்கலாம் என்று யோசித்த அந்த கொடூரமான 2 எஜமான்களை காட்டிலும் வித்தியாசமாய் அதிக விலை கொடுத்து என்னை வாங்கின இவர் என்னை போய் என்று சொல்லிவிட்டு போய்விட்டாரே என்று சொல்லி பின்னாடியே ஓடி ஐயா என்று சொல்லி அவர் காலில் விட்டு, காலமெல்லாம் நான் உமக்கு அடிமையாக இருப்பேன், உமக்கே நான் வேலை செய்வேன் என்று சொன்னாலாம். இதுதான் அந்த எஜமான் செய்ததற்கு நன்றி பெருக்கோடு கூட தன்னையே அர்ப்பணித்து ஊழியம் செய்வது. இதுதான் இங்க பேதுரு சொல்றாரு, பிகாஸ் யூ ஆர் ஈகர் டு சர்வ் த லார்ட், என்னை பாவத்தில் இருந்து பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து என்னை விடுதலையாக்கின என் ஆண்டவருக்கு விருப்பத்தோடு கூட எந்த விதமான ஆதாயத்தையும் பணத்தையோ கணத்தையோ அல்லது வேறு பேர் புகழையோ எதிர்பார்க்காமல் என் ஆண்டவருக்கு நான் அடிமை என்று சொல்லி நம்மையே அர்ப்பணித்துக் கொள்கிற நாம் தான் அந்த உண்மையான ஊழியக்காரராக இருக்க முடியும். யாரெல்லாம் பணத்தையோ கணத்தையோ எதிர்பார்க்கிறோமோ, சகோதர காலையில் சொன்னது போல ஆசிரியர்கள் பாடத்தை நடத்திவிட்டு சம்பளத்தை எதிர்பார்ப்பார்கள், ஆனால் தகப்பன்மார்கள் அப்படி அல்ல, ஒன்றையுமே எதிர்பார்க்காமல் செய்வார்கள். அப்படிப்பட்டதான இருதயம் யாருக்கு இருக்கும்னாக்கும், யாரெல்லாம் நான் ஆண்டவருக்கு அடிமை, என்னுடைய பாவத்திற்காக அவர் எவ்வளவு விலைக்கரையும் செலுத்தினார் என்ற நன்றியுள்ள இருதயத்தோடு கூட, அந்த ஆண்டவருக்கு நான் அடிமை, அவர் என்ன சொன்னாலும் செய்வேன், எனக்கு எதுவுமே வேண்டாம், அவர் எனக்கு செலுத்தினது ஏராளம், அதற்கு மேல் நான் அவருக்கு ஒன்றுமே செய்ய முடியாது, இனிமேல் நான் அவரிடத்தில் எதிர்பார்க்க ஒன்றுமில்லை என்று சொல்கிறோமோ, அப்படிப்பட்டவங்க தான் உண்மையுள்ள ஊழியக்காரங்களா இருக்க முடியும். அப்படி உண்மையாய் ஊழியம் செய்யும் பொழுதும் கூட, எப்படி ஊழியம் செய்கிறோம் என்பதும், ஏன் ஊழியம் செய்கிறோம் என்பதும் மிக முக்கியம் முக்கியம் அருமையானவர்களே. நாம் அதான் இங்கே வாசிக்கிறோம். அதுக்கு அடுத்தபடியாக அதிலேயே பேதுரு எழுத நிருபத்தில் வாசிக்கிறோம், டோன்ட் பி டைரன்ஸ் பட் லீட் தம் பை யுவர் குட் எக்ஸாம்பிள். நீங்கள் அவர்களிடத்தில் கடுமையாக இல்லாமல் உங்களுடைய நல்ல மாதிரியினாலே அவர்களுக்கு மாதிரியாக நீங்கள் ஊழியம் செய்யுங்கள். மாதிரியாக வாழ்ந்து ஊழியம் செய்கிறது. அதற்கு அடுத்தபடியாக ஐந்தாம் அதிகாரத்தில் எழுதியிருக்கு, சர்வ் ஈச் அதர் வித் ஹம்பிள் ஸ்பிரிட்ஸ். நீங்கள் ஒருவருக்கொருவர் மனத்தாழ்மையினாலே ஊழியம் செய்யுங்கள் என்று எழுதியிருக்கிறது. அருமையானவர்களே, நாம் ஊழியம் வேலை என்று சொன்ன உடனே நாம் பெந்த கோஸ்தியில் பார்க்கறது போல அது பாஸ்டர் செய்யணும் அல்லது சபையில் மூப்பர்கள் செய்யணும் இல்லாமல், சகோதரர் சொன்னது போல கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் இருக்கக்கூடிய அங்கங்களாகிய ஒவ்வொருவருக்கும் ஒரு வேலை இருக்கிறது. எனவே ஞானஸ்தானம் எடுத்து சபையிலே அங்கமாக இருக்கக்கூடிய எந்த சகோதரனும் சகோதரியும் எனக்கு ஒரு வேலை தனியாக இல்லை என்று சொல்லவே முடியாது. அப்படியானால் அந்த வேலையை நாம் செய்யாமல் இருந்தால் நாம் பொல்லாத வேலையாட்களால் தான் இருக்க முடியும். மற்றவர்கள் வேலை செய்து அவர்கள் சமைத்தால் நான் சாப்பிடுகிறேன், அவர்கள் போதித்தால் நான் கேட்டுக்கொள்கிறேன், அவர்கள் என்னை விசாரித்தால் நான் ஆறுதல் அடைகிறேன், ஆனால் நான் யாருக்கும் ஒன்றுமே செய்ய மாட்டேன் என்று சொன்னால், நான் உண்மையிலேயே நான் ஒரு வேலைக்காரன் தான், ஆனால் நான் உண்மையில்லாதவனாக இருக்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பின்படி நான் ஏதாவது ஒரு விதத்தில் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும். காலையில் சகோதரியை பற்றி கேட்டோம், அவருடைய சாட்சியை குறித்து, இதோ பரிசுத்தவான்கள் நடக்கக்கூடியதான இந்த தரையை கூட்டுவதும் அதை துடைப்பதும் எனக்கு பெரிய பாக்கியம் என்று சொன்னார் என்று சொல்லி. ஸோ நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு வேலையை செஞ்சாலும், அது டாய்லெட் கிளீனிங் ஒர்க்காக இருந்தாலும் சரி, சபையில் அல்லது சுவிசேஷ ஊழியமோ போதிக்கிற ஊழியமோ அல்லது சபையில் எந்த ஊழியமாக இருந்தாலும் சரி, தேவனுக்கு முன்பாக வாழ்ந்து, என் தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், அவர் எனக்கு செய்திருக்கிறதான காரியத்துக்கு நான் என்ன நன்றி செய்ய முடியும், எனவே நான் இதை அவருக்கு முன்பாக செய்வேன், எனக்கு எந்த பெருமையும் வேண்டாம், பாராட்டுதல் வேண்டாம், அல்லது எந்த மனிதரும் பணத்தையோ கணத்தையோ எனக்கு தர வேண்டாம், யாரும் மெச்சுக்கொள்ள வேண்டாம், தேவனுக்கு முன்பாக செய்வேன் என்று செய்கிறவர்கள் தான் உண்மையுள்ளவர்கள். அப்படிப்பட்டவர்கள் உள்ளதான அந்த புகழ்ச்சி என்ன வரும் சொல்லிட்டேங்க. அங்கே பேதுரு 1 பேதுரு 5:4 வாசிக்கிறோம், When the head shepherd comes, பிரதான மேய்ப்பன் வெளிப்படும் பொழுது, Your reward will be a never ending share in his glory and honor. அவருடைய முடிவில்லாத மகிமையில கனத்தில் நாம் பங்கு பெறுவர்களாக இருப்போம் என்று. அதுதான் நம்ம லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 12 அதிகாரத்திலையும் நம்ம வாசிக்கிறோம், 12:42-43. அவர் சொன்ன வேலையை உண்மையாய் செய்கிறவர்களுக்கு தேவன் கொடுக்கக்கூடியதான வெகுமதி என்ன அப்படின்னா, இதோ அதற்கு கர்த்தர் பணிவிடைக்காரருக்கு தகுதியான காலத்திலே படி கொடுக்கும்படி எஜமான் அவர்கள் மேல் அதிகாரிய வைக்கத்தக்க உண்மையும் விவேகமுள்ள விசாரணைக்கான யாவன், எஜமான் வரும்பொழுது அப்படியே செய்கிறவனாய் காணப்படுகிற ஊழியக்காரன் பாக்கியவான், தனக்குள்ளா எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று நாம் வாசிக்கிறோம். அவர் வருவதற்கு நாள் செல்லும் என்று சொல்லி நாம் நம் உடன் வேலையாட்களை, உடன் வேலையாட்கள்னா யார், நம் உடன் அங்கமாக இருக்கக்கூடிய சரீரத்தின் மற்ற அவயவங்களாக இருக்கக்கூடிய சகோதரர்கள் சகோதரிகள் தான், அவர்களை நாம் அடிக்கவும் அங்கே நாம் வாசிக்கிறோம், அவனை அடிக்கவும் புசித்து குடித்து வெறிக்கவும் தலைப்பட்டால், அவன் நினையாத நாளிலும் அறியாத நேரத்திலும் அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து உண்மையில்லாதவர்களோடு அவனுக்கு பங்கை நியமிப்பான் என்று நாம் வாசிக்கிறோம். எனவே அருமையானவர்களே, நாம் இந்த நாட்களிலே நாம் சிந்திக்க வேண்டியது என்னன்னா, நான் தேவனுடைய சபையில எனக்கு ஒரு ஊழியம் இருக்கிறது என்பதை நான் அறிந்திருக்கிறேனா, கிறிஸ்துவன் சரீரமாகிய சபையில நான் அங்கமாக இருந்து மற்ற அவயவங்கள் என்னோடு கூட இணைந்து அவர்கள் வளரும்படிக்கு என்னால் முடிந்த மட்டுக்கும் மற்றவர்களுக்கு நான் உதவியா இருக்கிறேனா, அதுதான் எழுதியிருக்கு, சர் ஒன் அனதர் வித் ஹம்பிள் ஸ்பிரிட், தாழ்மையுள்ள ஆவியோட ஒருவருக்கொருவர் நீங்கள் உதவியாக சேவை செய்யுங்கள், ஊழியம் செய்யுங்கள், அதுதான் ஊழியம். சத்தியத்தை அறியாதவர்களுக்கு சத்தியத்தை சொல்றோம், திடனற்றவர்களை தேற்றுறோம், அவர்களுக்கு ஞானம் இல்லைன்னா ஞானத்தை உபதேசிக்கலாம், அல்லது ஆறுதல் தேவைன்னா ஆறுதல் சொல்லலாம், அவர்கள் சத்தியம் அறிவு எல்லாமே இருக்கு, விசுவாசத்துல பலகீனமா இருக்காங்கன்னா நம்மளால அனுமட்டுக்கும் விசுவாசத்தை பகிர்ந்து கொள்ளலாம். எனவே அருமையானவர்களே, இதுதான் வேலைங்கிறது. இப்படிப்பட்டதான வேலையை ஏன் செய்கிறோம், எதை எதிர்பார்த்து செய்கிறோம், மனுஷிய புகழ்ச்சியை எதிர்பார்த்தா, அல்லது கணத்தையோ பணத்தையோ எதிர்பார்த்தா, அல்லது என் தேவனாகிய கர்த்தர் அவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற நினைவோடு கூட, அவருடைய சந்திப்பின் நாளிலே வருகையின் நாளிலே அவரிடத்துல என்ன என்னை பார்த்து உண்மையும் உத்தமுள்ள வேலைக்காரனே என்று சொன்னால், ஒரு வார்த்தை சொன்னால் அது எனக்கு போதும். நான் இந்த பூமியில வாழும் நாட்கள் எல்லாம் தேவன் எனக்கு நியமித்திருக்கிறதான வேலை என்னவோ அதை நான் உண்மையாய் செய்துவிட வேண்டும். அந்த நாளில வந்து நீ அதை சரியாய் செய்யவில்லையே என்று சொல்லாதபடிக்கு சரியாய் செய்துவிட வேண்டும் என்ற பாரத்தோடு கூட நாம் இருந்தோம் என்றால் நாம் பாக்கியவான்களா இருப்போம். அதற்கடுத்து பேதர் சொல்வது போல எப்படி செய்கிறோம், எப்படி செய்ய வேண்டும் என்று அவர் சொல்கிறார். ஆனால் ஆண்டவர் அவரிடத்துல எப்படி செய்யணும்னு சொல்லவே இல்லை. இன்னொரு காரியம் என்னன்னா, நான் யோசிச்சிருக்கிறேன், ஆண்கள் பெண்கள் இருபாலியர்ல வந்து பெண்கள் தான் பலவீனமானவங்க, ஆண்கள் வந்து பலசாலிகள். சரீர பிரகாரமாகவும் சரி ஆன்மீக ரீதியிலும் எமோஷனலி ஆல்சோ லேடிஸ் ஆர் வீக், பெண்கள் வந்து உணர்ச்சி பூர்வமாகவும் அவர்கள் பலவீனமானவர்கள். ஆனால் ஒரு குழந்தையை ஈன்றெடுத்து வளர்க்கக்கூடியதான முக்கியமான பொறுப்பை ஒரு ஜீவனை அவர்களை நம்பிதான் கொடுக்கிறார். பலவீனமானவர்களை நம்பி பலசாலியனாகிய ஆண்கள் வந்து பிள்ளையை பெற்றெடுக்கக்கூடியதான பொறுப்பை ஏன் தேவன் கொடுக்கவில்லை? அதே மாதிரி இந்த பேதுரு உள்ளத்தில் ஆண்டவர் வந்து என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாக ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயான்னு சொல்றாரு. ஆனா உண்மையிலேயே பேதுரு தான் ஆண்டவரால் அதிகமாய் கடிந்து கொள்ளப்பட்டவர். அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டான்னு சொன்னார், எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று சொன்னார், எல்லா சீசுகளோடும் கூட சேர்த்து நீங்களும் போக மனதா இருந்தால் போய்விடுங்கள் என்று சொன்னார். இப்படி எல்லாம் அவர் பலமுறை ஆண்டவருக்கு முன்பாக அவர் பலவீனத்தில் விழுந்து கடிந்து கொள்ளப்பட்ட ஒரு நபர். ஆனால் அவரை பார்த்து அவர் மூன்று முறை சொல்கிறார், என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. அப்ப நாமளும் கூட அவர் ஆனால் அவருடைய பலவீனத்தை உணர்ந்திருந்தார், மனம் திரும்பி இருந்தார். நாமும் கூட நம்முடைய பலவீனத்தை உணர்ந்து மனம் திரும்பி இருந்தால், நான் பலவீனமான மனுஷன் என்று உணர்ந்திருந்தால் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்வார், என் ஆடுகளை மேய்ப்பாயாக. இன்னும் அருமையானவர்களை நான் இப்படிதான் உணர்றேன். எத்தனையோ பரிசுத்தவான்கள், ஞானவான்கள், உண்மையில என்னை விட அவர்களுடைய வாழ்க்கையில உண்மையாய் நீதியாய் வாழ்ந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா என்னுடைய வாழ்க்கையில நான் எத்தனையோ முறை தோற்று போன ஒரு மோசமான மனுஷன். ஆனா என்னிடத்துல ஆண்டவரே, ஆண்டவர் வந்து இந்த ஊழியத்தை உண்மையுள்ளவள் என்று என்னை நம்பி கொடுத்திருந்தால் என்ன காரணம் என்ன? ஆண்டவர் சொன்னார், எவனுக்கு அதிகம் மன்னிக்கப்படுகிறதோ அவர்கள் அதிகம் அன்பு கூறுவார்கள் என்று. எனக்கு அதிகம் ஆண்டவர் மன்னித்திருக்கிறார், எனவே என்னிடத்தில் அதிகம், நான் அவரிடத்தில் அதிகம் அன்பு கூறும்படி ஏவப்படுகிறேன். ஏனென்றால் நான் மிகவும் பலவீனமான மனுஷன். எனவே அருமையானவர்களே, சபையிலையும் கூட நாம் பலவீனமான மனிதர்கள் என்று உணர்ந்திருந்தால் எனக்கு மற்ற சகோதரருடைய உதவி வேண்டும் என்ற தாழ்மையிலே நாம் தெரித்திருப்போம். நாம் எப்பொழுதெல்லாம் நாம் பலவீனத்தை அறியாதிருக்கிறோமோ அப்பொழுது மற்றவர்களை நாம் அசட்டை பண்ணுவோம், என்னால் முடியும், நீ இல்லாட்டா வேண்டி, நீ எனக்கு வேண்டியதில்லை. இங்கே 1 கொரிந்தியர் 12 வாசிக்கிறோம், கண்ணானது இன்னொரு அவையை பார்த்து நீ வேண்டுவதில்லை. அதில் முதல்ல தாழ்வு மனப்பான்மையும் அப்புறம் பெருமையாக இருக்கிறதையும் நாம் அதில் 2 பகுதியாக வாசிக்கிறோம். நான் ஒரு அவையும் பாடுபட்டால் இன்னொரு அவையும் கூட பாடுபடும், ஒரு அவையும் பலவீனம் இருந்தால் இன்னொரு அவையும் தாங்கும் என்று சொன்னால், அருமையானவர்களே, நான் உண்மையிலேயே சரீரமாகிய சபையினுடைய காரியங்களை நான் விளங்கியிருக்கணும்னு அர்த்தம். நான் பலவீனமாக இருக்கிறேன், என்னால் தனியாக ஒன்றை செய்யவே முடியாது, கண்டிப்பாக செய்ய முடியாது. சபையில் உள்ளதான முழு பொறுப்பும் என்னால் செய்ய முடியாது, எந்த பகுதி பொறுப்பையும் செய்ய முடியாது. ஐ கேன் டூ ஒன்லி ஒன் பார்ட், என்னால் ஒன்னே ஒரே ஒரு பகுதியை தான் செய்ய முடியும். அதை குறித்து தான் தேவன் எனக்கு பாரத்தை கொடுத்திருக்கிறார். எனவே அதுக்கு மிஞ்சி என்னால் ஒன்று செய்ய முடியாதுன்னு செய்யும்போது நான் மற்ற சகோதரர்கள் சகோதரிகள் எனக்கு தேவை என்று உணர்ந்திருக்கிறேன். அப்பொழுது நான் அவர்களை கனம் பண்ணுவேன், அவர்களோடு கூட இணைந்து செயல்படுவேன், நான் தாழ்மையில தரித்திருப்பேன். எனக்கு மற்றவர்கள் தேவையில்லை என்று எப்போ நினைக்கிறோமோ அப்பொழுது பெருமையாக இருக்கிறோம். தேவன் கண்டிப்பாக நமக்கு எதிர்த்து தான் நிற்பார். எனவே அருமையானவர்களே, நான் உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். அந்த ஊழியத்தை உண்மையுள்ளவர்கள் என்று எண்ணி தான் தேவன் நம்மகிட்ட ஒப்புவித்திருக்கிறார். அது மூப்பர்களிடத்தில் மட்டுமல்ல, சபையின் சரீரமாகி சபையில் அங்கமாக இருக்கக்கூடியதான எல்லாரிடத்திலையும், யாரெல்லாம் சபையில் அங்கமாக இருக்கிறோமோ அவங்க எல்லாருக்கும் ஏதோ ஒரு ஊழியத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த ஊழியத்தையும் கூட நாம் தனியாய் செய்ய வேண்டியதில்லை, மற்ற அவயவங்களோடு கூட இணைந்து செய்ய வேண்டும். எனக்கு பின்னாடி வரக்கூடிய சகோதரர்கள் எனக்கு இளைய சகோதரர்கள், அப்ப அவர்களிடத்தில் நான் என் பலவீனத்திலிருந்து நான் தாழ்மையாக கற்றுக்கொண்டிருந்தால் நான் அவர்களுடைய பலவீனத்தையும் தாங்கி தாழ்மையாக அவர்களுக்கு புத்தி சொல்ல முடியும். தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவாராக. எனக்கு நிச்சயமாக தேவன், நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். நான் தேறினவனோ அல்லது அநேக காரியங்களை நம்ம மூளை அறிவுல தான் முதல்ல விளங்கிக்கிறோம். ஆனால் அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் மாம்சமாகிறதுக்கு எவ்வளோ தூரம் கடந்து போக வேண்டியிருக்கு. ஆனால் நம்ம தாழ்மையில் தரித்திருந்தோம்னா தேவன் நமக்கு போதிப்பார். அந்த பேதுருவை தாங்கி அவரை வழி நடத்தின தேவன், மற்றவர்களுக்கு அவர் வழிகாட்டும்படிக்கு அவரை உபயோகித்த தேவன், நம்மையும் கண்டிப்பாக நிச்சயமாய் அவர் நம்மை உபயோகிப்பார். நம்மை உண்மையும் உத்தமமுள்ள ஊழியக்காரன் என்று கடைசி நாளில் சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மை சாட்சியாய் நிறுத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். தேவன் நமக்கு உதவி செய்வார்.